அத்தியாயம் 4. கிருஷ்ணர் கூட குருவை ஏற்றுக்கொண்டார். வேதாந்தா, உபனிஷத்துக்கள், முக்கியமாக ஸ்ரீமத் பாகவதம் இப்படி எங்கெங்கிலும் சத்குருவை பற்றி மிகவும் புகழப்பட்டுள்ளன. பகவானின் நாமங்கள் ஆன்மீக மகிமை உள்ளவைகள் என்பது உண்மை. சாஸ்திரங்கள் வாயிலாகவும் எத்தனை எத்தனையோ பேர்களிடமிருந்தும் ஹரிநாமங்களை ஜபிக்க வேண்டி சொல்ல கேட்டிருக்கிறோம். சிலர் கூறலாம், ஓ, நான் இங்கும் அங்குமாக பல இடங்களில் ஹரிநாமங்களை ஜபிக்க வேண்டுமென்று படித்திருக்கிறேன், எனவேதான் அவற்றை ஜபிக்கிறேன். இதற்கெல்லாம் குரு எதற்காக தேவை? அவர் ஒரு பிரதிநிதியா, தரகரா, இல்லை இணக்கம் செய்பவரா? ஹரிநாமத்தை முதலிலிருந்தே தெரியாமல் இருந்தும் கூட அஜாமிலா எளிதாக வைகுந்தத்துக்கு போகவில்லையா? எனவே நாமும் குருவின் துணையின்றி ஹரிநாமத்தை ஜபிக்கலாம் என்று பலரும் கூறுவார்கள். ஒருவன் ஒரு குருவின் துணையின்றி ஹரிநாமத்தை தானாக ஜபித்தானால் என்ன விளைவு வரும்? அவன் பகவானின் நாமங்களின் மேல் அபராதமே உண்டு பண்ணுவான். அஜாமிலாவைப் போல் ஜபிப்பது மிகவும் அபூர்வமே. ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிருத்தாவில் கீழ்காணும் சுலோகம் வருகிறது. பிரம்மாண்ட பிரமித்தே கோன பாக்கியவான் ஜீவா, குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜா. தங்களுடைய கர்மங்களின்படி ஜீவன்கள் எல்லா அண்ட சராசரங்களிலும் தெரிகின்றன. சில ஜீவாத்மாக்கள் மேல் உலகங்களுக்கு உயர்த்தப்படுகின்றன, மற்றும் சில ஜீவாத்மாக்கள் கீழ் உலகங்களுக்கு தாழ்த்தப்படுகின்றன. அவ்வாறு அலைந்து திரியும் ஜீவன்களில் கோடியில் ஒன்று அதிர்ஷ்டவசமாக ஸ்ரீகிருஷ்ணரின் கருணையினால் ஒரு பரம்பரையில் வரும் குருவிடம் சேர்கிறது. அந்த ஜீவன் ஸ்ரீகிருஷ்ணரின் கருணையினாலும் குருதேவரின் கருணையினாலும் பக்தி சேவை என்ற கொடியின் வித்தை பெறுகிறது. குரு ரூபி கிருஷ்ணா என்ற கிருஷ்ணரின் குரு வடிவமான குருதேவர் அளித்த பக்தி விதையிலிருந்து ஒருவனுக்கு பக்தி வளர ஆரம்பிக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் பக்தி விதையை ஒருபோதும் நேரடியாக கொடுப்பதில்லை. அவர் ஒன்றிலோ ஸ்ரீ குரு வழியாக அதை கொடுக்கிறார், இல்லாவிடில் தானே குரு வடிவத்தில் தோன்றி அதை கொடுக்கிறார். ஒரு குருவிடம் சரணடையாமல் ஒருவன் ஜபிக்கும் ஹரிநாமங்கள் ஆன்மீகத்தன்மை அல்லாதவைகள். அவை ஒருவனுக்கு உலக இன்பங்களையும் கூடிப்போனால் முக்தியையும் அளிக்கும், அதற்கு மேல் அது எதையுமே கொடுக்காது. அஜாமிலாவுக்கு முதலில் குரு எவரும் இல்லை. அவர் தன் மகனுக்கு பெயர் வைக்கும் நாம சம்ஸ்காரம் என்ற சமயச் சடங்கின் போது பகவானின் ஒரு பெயரான நாராயணா என்ற பெயரை சூட்டினார். அவர் அப்போது வேத காலத்தில் வாழ்ந்து வந்ததால் தற்செயலாக நாராயணா என்ற பெயரை தன் மகனுக்கு சூட்டி அப்போதே பகவானின் நாமத்தை நாம ஆபாஷாவுடன் ஜபிப்பதை ஆரம்பித்து வைத்திருந்தார். அதுதான் அவரது முதலாவது நாம ஆபாஷா. அதன் பின்னர் நித்தமும் ஓ நாராயணா, இங்கே வா, இங்கே வா என்றெல்லாம் அழைப்பார். அவர் இவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததால் அவரது நாம ஆபாஷாவும் தொடர்ந்தது. பின்னர் அஜாமிலா இறக்கும்போது யமதூதர்களின் கொடூரமான உருவங்களைக் கண்டு பயந்து அலறியவாறு நாராயணா என்று தன் மகனின் பெயரை கூவி அழைத்தார். அவ்வளவுதான், அந்த கணமே பரம இறைவனான ஸ்ரீநாராயணர் தன் நான்கு விஷ்ணு தூதர்களை உடனே அனுப்பி வைத்தார். அந்த நான்கு விஷ்ணு தூதர்களும் யமதூதர்களை விரட்டிய சம்பவத்தை அஜாமிலா நன்றாக கேட்டார். மேலும் பகவானின் சுத்த நாமத்தை அந்த விஷ்ணு தூதர்களிடமிருந்து கேட்டதால் பக்தியின் வித்து அஜாமிலாவின் இதயத்தில் இடப்பட்டது. அவர் திரும்பவும் உயிர் பெற்று அந்த விஷ்ணு தூதர்களிடமிருந்து பெற்ற புனித நாமம் என்னே பெரும் சக்தி வாய்ந்தது, அதன் மகிமை என்னே உயர்ந்தது, ஆச்சரியமானது, நான் அந்த உயரிய மந்திரத்தை பெற்றதால் நான் உடனடியாக என் இந்த மனைவி அந்த மனைவி என் அனைத்து குழந்தைகள் என் செல்வங்கள் அனைத்தையும் இப்போதே விட்டுவிடுகிறேன் என்று உறுதியெடுத்தார். எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஹரித்வாரத்துக்குச் சென்று அங்கே கங்கையில் குளித்தார். அதன் கரையோரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஹரிநாமங்களை ஜபித்தார். சீக்கிரமாகவே அவர் சுத்தநாமத்தை ஜபிக்கவும் ஆரம்பித்தார். கொஞ்ச நாட்களுக்கு பின்னர் அதே விஷ்ணு தூதர்கள் அஜாமிலாவிடம் வந்தார்கள். நீவிர் இப்போது எங்களுடன் வரலாம், இந்த விமானத்தில் ஏற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். இப்போது அஜாமிலாவுக்கு பாவபக்தி என்ற நிலையையும் அதன்பின் பிரேமை என்ற நிலையையும் கூட எட்டியிருந்தார். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்ததனால் அவருக்கு வைகுந்த ரதி வந்திருந்தது. ஆனால் அவரது ரதி பிருந்தாவன ரதியான மதுரியமயி பிரேமை அல்ல, பகவானிடம் அவருக்கு ஐஸ்வர்யமயி பிரேமையே நிறைந்திருந்தது. அஜாமிலா விஷ்ணு தூதுவர்களிடம் கேட்டார், அன்று நீங்கள் யமதூதர்களை எல்லாம் துரத்தி விரட்டிய போது நான் உங்களிடம் பேசவும் உங்கள் பாதங்களை தொடுவதற்கும் ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் உடனே மறைந்து விட்டீர்கள். ஆனால் இப்போதோ நான் உங்களுடன் கூட வர வேண்டும் என்று அழைக்கிறீர்கள், அது எப்படி என்று எனக்கு புரியவே இல்லை. அதற்கு விஷ்ணு தூதர்கள், நாங்கள் அப்போது உமக்கு சுத்த நாமத்தின் வித்தை அளித்து பக்திலதா என்ற கொடிக்கு வித்திட்டோம். அதன்பின் தினமும் கங்கையில் குளித்து கொண்டு ஜபித்ததால் நீவிர் பரிசுத்தமாக ஆகிவிட்டீர். வைகுந்த ரதி கிடைக்கப்பெற்று வைகுந்தத்துக்கு வரும் தகுதியை பெற்றீர் என்று கூறினர். அதன்பின் அஜாமிலாவை அந்த விஷ்ணு தூதர்கள் தன்னுடன் கூட்டிச் சென்றனர். விஷ்ணு தூதர்கள் அஜாமிலாவின் முன்னால் இரண்டாவது நேரம் தோன்றிய போது அவர் உலக ஆசைகள் அனைத்தையும் அறவே விட்டிருந்தார். ஆனால் துருவ மகாராஜாவின் சரித்திரத்தில் அவர் நாரத முனிவரின் சிஷ்யராக இருந்தும் கூட அவருக்கு தன் தாயார் மேல் சற்று பற்று இருந்தது. அந்த காரணத்தால்தான் அவரால் மகத்தத்வா என்ற இந்த அனைத்து பூ உலகங்களுக்கும் அப்பால் இருக்கும் வைகுந்தத்துக்கு செல்ல இயலவில்லை. மாறாக அவர் இந்த பிரம்மாண்டத்திற்கு உள்ளிருக்கும் ராமபிரிய வைகுந்தத்துக்கு அருகில் இருக்கும் துருவலோகத்துக்கேதான் சென்றார். வால்மீகி முனிவரும் கூட நாரத முனிவரின் சிஷ்யர். நாரத முனிவரை அவர் சந்திப்பதற்கு முன்னர் அவர் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்தார். அவர் லட்சக்கணக்கான பிராமணர்களையும் தபசிகளையும் கொன்று அவர்களுடைய பொருட்களையெல்லாம் கொள்ளையடித்துள்ளார். நாரத முனிவர் அவரை சந்தித்து பகவானின் மகிமைகளை எல்லாம் போதித்தார். நீ இங்கேயே உட்கார், நான் உனக்கு பகவானின் சுத்த நாமத்தின் வித்தை கொடுக்கிறேன், நீ ராமா என்ற நாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். வால்மீகிக்கு ராமநாமத்தை ஜபிக்க தகுதியில்லாமல் இருந்ததை அறிந்த நாரதர், உன்னால் ராமநாமத்தை ஜபிக்க முடியவில்லை என்றால் மரா 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 என்று தொடர்ந்து சொல் என்று கட்டளையிட்டார். மரா மரா என்றால் சாவு சாவு என்று அர்த்தம். அதற்கு வால்மீகி, ஓ அதை நான் ஜபிக்க முடியும் என்று சம்மதித்து மரா 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 என்று தொடர்ந்து ஜபிக்க ஆரம்பித்தார். அவர் நாரத முனிவரின் சிஷ்யரானதால் இப்படி ஒரு சலுகையை பெற முடிந்தது. அதன்பின் வால்மீகி என்ன ஆனார்? ஆயிரக்கணக்கான வருடங்கள் இப்படி மரா 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 என்று ஜபித்தபின் அது பின்னர் ராமா ராமா என்று மாறியது. அவரே பின்னர் ஸ்ரீராமரின் சரித்திரத்தை எழுதும் அளவுக்கு தகுதியடைந்தார். ஸ்ரீராமரின் லீலைகள் அனைத்தையும் தன் சமாதி நிலை வழியாக கண்டார். ஸ்ரீ வேதவியாசரால் எவ்வாறு ஸ்ரீமத் பாகவதம் சமாதி பாஷ்யா என்ற சமாதி மொழி மூலம் எழுதப்பட்டதோ அதேபோல்தான் ஸ்ரீ வால்மீகியினால் இராமாயணம் எழுதப்பட்டது. தன் சமாதி நிலையில் ராமர் தோன்றுவதற்கு முன்பாகவே அவரது லீலைகள் அனைத்தும் அவருக்கு தோன்றின. இவ்வாறே அவர் தன் ஸ்ரீ வால்மீகி இராமாயணத்தை எழுதினார். குருவின் அனுக்கிரகம் இல்லாவிட்டால் ஒருவன் பூ உலக இன்பங்களில் சிக்கி புனித ஹரிநாமத்துக்கு நாம அபராதத்தையே விளைவிக்க வைக்கும் என்பதை முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரிடமுள்ள பரஸ்பர தொடர்பை உண்டு பண்ண வைக்கும் பக்தி விதையை ஒரு சுத்தமான குருவிடமிருந்து அவன் பெறவில்லையானால் அதில் ஆன்மீக வஸ்துவான சப்த பிரம்மா ஒருபோதும் இருக்காது. எனவே ஒரு குருவை ஏற்று அவரிடம் சரணடைவது மிகவும் முக்கியமாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் பரம இறைவனாக இருந்தும் அவர் கூட ஒரு குருவை ஏற்றுக்கொண்டார். ஒரு சமயம் கோபியர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை கிண்டல் செய்தார்கள். உமக்கு ஒரு குருவுமே கிடையாது என்று. அதற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணர், யார் சொன்னார்கள்? என் குரு பாகுரு ரிஷி என்றார். ஸ்ரீ கிருஷ்ணரின் குரு சாந்திபனி முனி என்பது பொதுவான ஜனங்கள் அறிந்தது. ஆனால் உண்மையில் சாந்திபனி முனிவர் ஒரு ஆசிரியரைப் போல்தான். அவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 64 கலைகளையும் படிப்பித்தார். எனவே அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் போன்றவர். ஆனால் அவர் ராதா மந்திரத்தை பாகுரி ரிஷியிடமிருந்து பெற்றதால் அவர்தான் உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் குரு. ஸ்ரீ கிருஷ்ணரோ அவரது அவதாரங்களோ இவ்வுலகத்தில் எப்போது தோன்றினாலும் அவர்கள் அனைவரும் குருவை ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவும் ஹரிநாமத்தையும் கோபால மந்திரத்தையும் ஈஸ்வரபூரி பாதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டார். மேலும் அவர் பிரகாஷானந்த சரஸ்வதி, வேதாந்தத்தை படிப்பதற்கு பதிலாக ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஏன் செய்கிறீர் என்று கேட்டதற்கு கீழ்வரும் காரணத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு கூறினார். பிரபு கஹேஷுன ஸ்ரீபாத இகார காரண குரு மோரே மூர்க்கதேகி கரீல சாசனா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரகாஷானந்த சரஸ்வதிக்கு பதிலளித்தார். என் அன்புள்ள ஐயா, தயவு செய்து அதன் காரணத்தை கேளுங்கள். என் குருதேவர் என்னை ஒரு முட்டாள் என்று எண்ணி என்னை அடித்து திருத்தினார்.
மூர்க்க தூமி தோமாரா நாயிக வேதாந்தாதிகாரா கிருஷ்ண மந்திர ஜப சதா ஏயி மந்திரசாரா.
மேலும் என் குரு, நீ ஒரு முட்டாள், உனக்கு வேதாந்தங்களை படிக்க தகுதியே இல்லை. எனவே நீ எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமங்களை ஜெபம் செய். அதுவே எல்லா மந்திரங்களிலும் வேதங்கள் அனைத்திலும் உள்ள சாரம் என்று கூறினார். இவ்வாறு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன் குருதேவர் தன்னிடம், உனக்கு வேதாந்த கோட்பாடுகளில் நுழைவதற்கு எந்தவிதமான தகுதியுமே இல்லை, நீ ஒரு முட்டாள் அறிவிலி, எனவே நீ ஹரிநாமத்தை மட்டும் ஜபித்தால் போதும் என்று போதித்ததாக கூறினார்.
ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலோ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிரன்யதா.
சண்டையும் சச்சரவுகளும் வெளி வேடங்களும் நிறைந்த யுகத்தில் மோட்சத்திற்கான ஒரே வழி பகவானின் புனித நாமங்களை ஜபிப்பது மட்டுமே. வேறு எந்த வழியும் இல்லை, வேறு எந்த வழியும் இல்லை, வேறு எந்த வழியும் இல்லை. அவரது குருதேவர் இந்த மந்திரத்தை கொடுத்தார்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஏன் தனது சந்நியாச குருவான ஸ்ரீ கேசவ பாரதியின் பெயரை குறிப்பிடவே இல்லை? எல்லாவற்றையும் துறந்துவிட்டு சந்நியாசம் கொள்வது ஒரு சிறு விஷயம் அல்ல. அது ஹரிநாமமோ தீட்சையோ எடுப்பதை விட குறைந்ததே அல்ல. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன் சந்நியாச குருவின் பெயரை குறிப்பிடாததற்கு காரணம் என்னவென்றால், இந்த மந்திரத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான் முதலில் ஸ்ரீ கேசவ பாரதியின் காதில் ஓதி அதன் பின் ஸ்ரீ கேசவ பாரதி அதை மகாபிரபுவின் காதில் ஓதினார். எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரகாஷானந்த சரஸ்வதியிடம் ஸ்ரீ ஈஸ்வரபுரியின் பெயரை மட்டுமே கூறி ஸ்ரீ ஈஸ்வரபுரி அளித்த மந்திரமே மகாபிரபுவை பித்தனாக்கிவிட்டது என்று கூறினார். இவ்வாறு அவர் நடத்திய நரலீலைகள் மூலமாக ஸ்ரீ ஈஸ்வர பூரிபாதா இந்த மந்திரங்களை கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த மாதிரியான விளைவுகள் நடந்திருக்க முடியாது. மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இவ்வளவு தூரம் பிணிப்பையும் கொண்டிருக்க மாட்டார். அதேபோல் அவர் பிரேம ரசத்தையும் அவ்வளவு தூரம் சுவைத்திருக்க மாட்டார். நாம் இந்த உண்மைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும்.